SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. நமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும்
புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர்.
புகலிடம் கோரி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்களில் பலருடைய ஆங்கில புலமை அவர்களது ஆரம்ப நாட்களில் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றன.
மொழி பிரச்சனை காரணமாக ஏமாற்றப்பட்ட அல்லது தவறாக வழிநடத்தப்பட்ட அல்லது பிரச்சனைக்குள் மாட்டிய பல உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக இவர்கள் வந்த புதிதில் இவர்களுக்கான விசாரணை நடக்கின்ற போது சில சின்ன சின்ன விடயங்களை கூட இவர்கள் உரிய முறையில் சொல்ல முடியாமல் இருப்பார்கள். அப்போது மொழிபெயர்ப்பாளர்களும் உரிய கவனமில்லாமல் சில சந்தர்ப்பங்களில் இந்த மொழிபெயர்ப்பை செய்கிற போது சிக்கல்கள் வந்திருக்கின்றன.
பாலாவிக்கு கூறியது போல் மொழி பெயர்ப்பாளர்களால் உருவாக்கப்பட்ட சிக்கல்களை எதிர்கொண்டவர்கள் பலர். அவர்களில் ஒருவர் பிரேம்நாத்.
நான் வந்து கொஞ்சம் எடாக்கு முன்னாடி கதையில் அதை வந்து தமிழ் மொழிபெயர்ப்பாளர் வந்து ஒழுங்கா அந்த தகவல மொழிபெயர்க்க இல்லை. மொழிபெயர்க்கால நான் வந்து உலகம் இருக்க வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறேன்னு விசா இல்லாம தடுப்பு முகாமலே இருக்க.
பிரேம்நாத் போலவே விசா மறுக்கப்பட்டு இன்றும் தடுப்பு முகாமில் இருக்கிறார் சூரி. இதற்கு மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு காரணம் என்கிறார் சூரி. இடத்துக்கு இடம் தமிழ் பேசப்படும் விதம் மாறுபடுவதால் இந்த சிக்கல் உருவாகுவதை அனுபவத்தில் கண்டிருக்கிறார் சூரி.
சில பிரச்சனைகள் வாறதுதான், சிலர் சரியா உணவு கொள்ள மாட்டாங்க. இந்தியா மலேசியா இப்படி இவங்கள் எங்களை மொழிபெயர்ப்பாளர் வாரவடியா நாங்க சொல்ற அவங்களுக்கு விளங்காம இருக்கு, இப்ப அவங்க சொல்ற எங்களுக்கு விளங்காம இருக்கும். அந்த பிரச்சனைகள் நடக்கிறது. சிலருக்கு எல்லா எங்கட இடம் இது எல்லாம் எங்கட பிரச்சனைகளே தெரியாம இருக்குது, அதனால அவங்க நாங்க சொல்றதை விளங்கி சொல்ல மாட்டாங்க. அப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்குது. அந்த 2 போட்டி மெஷின் இருக்கு அங்க உழவு இயந்திரம், அது 2 போட்டி சொல்ல மொழிவேப்பாளர் சொல்லியிருக்கிறார். 240 மெஷின் பேர் வச்சிருந்தவர் என்று அப்படி மாறி சொன்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது.
சூரி குறிப்பிட்ட உதாரணத்தை மேலும் விளக்கும் பாலாவிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியின் கவனம் குறிப்பிட்ட அந்த புகலிட கோரிக்கையாளரை ஓரளவு காப்பாற்றி இருக்கிறது என்கிறார்.
மசே ஃபர்குசன் என்று சொல்லி ஒரு டிராக்டர் இருந்தது, அது MF 240 என்று சொல்வார்கள். ஆனால் இலகுவாக 240 டிராக்டர் என்றுதான் இந்த விவசாயிகள் சொல்வார்கள். 240 டிராக்டர் என்று ஒரு விவசாயி சொன்னதை இவரிடம் 240 டிராக்டர்ஸ் இருந்தன என்று ஒரு மொழிபெயர்ப்பாளர் சொல்லிவிட்டார். உடனடியாக இந்த ஆஸ்திரேலிய அதிகாரி கேட்டார், என்றால் நீங்கள் ஒரு பெரிய வியாபாரியாக இருந்திருப்பீர்கள் என்று. அப்போதுதான் இருவருக்கும் புரிந்தது 240 டிராக்டர்ஸ் என்று சொல்லி 240 வாகனங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டது. அந்த மொழிபெயர்ப்பாளரது கவனக்குறைவை இந்த விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடிக்கப்பட்டது.
கல்வனை கொண்டு வா என்று மன்னன் கட்டளையிட காவலாளி கொன்று வந்ததால் மதுரை நகரே எரிந்தது என்பது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருப்பது உங்களுக்கு தெரியும். அதே போன்ற ஒரு அனுபவத்தை மொழிபெயர்ப்பாளர்களிடம் பெற்றிருக்கிறார் ரஞ்சினி.
எனக்கு அந்த மொழி பிரச்சனையால பெரிய அளவுல பிரச்சனை வேற இல்லை. ஆனா இன்டர்பிரேட்டர் ஊடாக கதைக்குள்ள அந்த இன்டர்பிரேட்டர் மேல் மொழிபெயர்ப்பு செய்யறதுல சில பிரச்சனைகளை எதிர்கொண்ட நாங்கள். அதாவது நாங்கள் சொல்கிற விடயம் வந்து அந்த முழுமையா மொழிபெயர்ப்பு செய்யப்படுற மாதிரி தெரியற இல்ல. நான் வந்து 4 வருஷம் முடிஞ்சது. இப்போ அதில் ஆரம்பத்தில் எங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதபடியால் அவை சொல்கிறத கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு சொல்லேக்குள்ள எனக்கு விளங்குது. என்னடா எனக்கு இங்கிலீஷ் முழுக்க விளங்குது, எனக்கு கதைக்க தெரியாதுல இங்கிலீஷ் விளங்குது, நாங்கள் சொல்கிறத முழுமையாக சொல்ல இல்லையன்றது விளங்குது. அதாவது சாதாரணமாக சொல்கிறதுக்கும் அதை கொஞ்சம் அதிகப்படியாக சொல்கிறதுக்கும் தமிழில் நாங்கள் கூடுதலான வசனங்களை பிரயோகிப்போம். ஆனால் இங்கிலீஷில் வந்து நிறைய விட எங்களுக்கு ஒரு சொல்லத்தான் சொல்லுவினோம். அதை வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொன்னாதான் அதில் கூடுதலான பிரச்சனை இருக்குன்றது விளங்கும். அப்ப அப்படி சொல்ற மொழிபெயர்ப்பால பிரச்சனை இருக்குது. தமிழ்ல வந்து கொல் இது கொலை செய்தல், அடுத்தது ஒரு இட்டன்னா வந்து ஒரு இல்லன்னா வந்து கொல் என்று சொல்லி வந்தால் அது அடிமையாகிறது அல்லது ஒரு அன்புக்குள்ள போற மாதிரியான வசனத்துல வரும். அப்ப நாங்கள் அதை சொல்லேக்குள்ள ஆட்கொல்லப்பட்டார்னு சொல்றதுக்கும் ஆட்கொல்லப்பட்டார்ன்றதுக்கும் வித்தியாசமா இருக்கு. அப்ப அந்த ஒரு சின்ன எழுத்த மாறி சொன்னால் கூட நாங்கள் அன்பா போறது வந்து ஒரு ஆளை நான் கொலை செய்த நான்ன்ற மாதிரி வரும். அப்ப அதே மாதிரி கூட்டிக் கொண்டு போட்டார் என்று சொன்னால் என்ன தேடுற ஒருத்தன் கூட என்ன வந்து கூட்டிக் கொண்டு போட்டான்னு சொல்லதான் நாங்கள் சொல்லுவோம். ஆனா அதை வந்து ஆங்கிலத்துல வந்து டேக்கன் அவே என்று சொன்னாதான் கூட்டிக் கொண்டு போனான். ஆனா நான் சொன்ன மீனிங் வந்து என்ன கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டேன், என்ன கடத்தி கொண்டு போயிட்டேன். அந்த கடத்தி கொண்டு போறதையும் நான் போய் பாதுகாப்பு மறைஞ்சிருந்த இடத்துல இன்னும் ராணுவம் கூட்டி கொண்டு போட்டுது என்றதை வந்து மொழிபெயர்ப்பு செய்யக்குள்ள அதை அவைகள் கிட்னப் என்ற வசனம் அங்க வராம விட்டால் அந்த கேஸுக்கு வந்து முழுமையான பாதுகாப்பு இல்லை. அப்படி நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு சொல் பிரச்சனையால, எனவே அந்த இன்டர்பிரேட்டர் சேவைன்றதால அது கூடுதலா இல்ல. சில வயதானாக்கள் அவையல் செய்யறத பார்த்தால் எனக்கே மனதுக்கு திருப்தியா இருக்கிறது. நாங்க சொல்லுறத நாங்கள் என்னத்தை எதிர்பார்த்து சொன்னோமோ அதே விடயத்தை திருப்பி சொல்லுவினோம். அது டாக்டர் கண்டாலும் சரி, கேஸு கண்டாலும் சரி. ஆனா வேறு சிலர் சொல்லக்குள்ளையும் என்றது இந்தியன்ஸுக்கும் எங்களுக்கும் தமிழ்ல நிறைய வித்தியாசம் இருக்குது. அவையலும் கொஞ்சம் நாங்க சொல்ற கருத்தை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்யறது இல்ல, இரண்டாவது எங்கட தமிழும் விளங்குறது இல்லையென்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த ஒரு பிரச்சனை இருக்குது.
மொழிபெயர்ப்பாளர்கள் விடும் தவறு வழக்கு விசாரணைகளில் மட்டுமல்ல வைத்தியரை காண செல்லும் போதும் பாதிப்பை உண்டாக்குகிறது என்று ரஞ்சினி குறிப்பிட்டிருந்தார். அங்கு மட்டுமல்ல வேலை பார்க்கும் இடத்திலும் அது மாதிரியான விடயங்கள் நடந்துள்ளன என்கிறார் பாலா விக்கி.
வேலைக்கு செல்லுகிற இடத்தில் சில சந்தர்ப்பங்களில் நிபந்தனைகள் அல்லது வேதனம் சம்பந்தமான உரையாடல்கள் நடக்கும். பேசி எல்லாம் செய்துவிட்டு இவர்கள் கையொப்பம் விட்டு வந்து விடுவார்கள், எங்களுக்கு இவ்வளவு வருமானம் இருக்கிறது அல்ல இத்தனை நாள் வேலை செய்ய வேண்டும் என்று. ஆனால் பிறகுதான் தெரியும் நாங்கள் கையொப்பம் விட்டதும் நாங்கள் புரிந்து கொண்டதும் வெவ்வேறு விடயங்கள் என்று. அந்த அடிப்படையில் வேலை சார்ந்த விடயங்களில் ஏமாற்றப்பட்ட அல்லது ஏமாற்றம் அடைந்த பலர் இருக்கிறார்கள்.
ஆரம்பத்தில் அதிகம் சிரமப்பட்டிருந்தாலும் இப்பொழுது தனது தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு தன் ஆங்கில புலமையை வளர்த்து கொண்டுள்ளார் சுபா செல்வகுமார். அதற்கு சிலருக்கு நன்றியும் சொல்கிறார்.
ஆரம்பத்தில் இனிலண்ட கஷ்டங்களை அனுபவிச்சேன் நான். எங்கே போனாலும் யாரும் கதைக்கிறதும் விளங்காது, என்னாலையும் கதைக்க இயலாது, அப்படியான கணக்கு பிரச்சனையில் எதிர்கொண்ட நான். அதுக்கு பிறகு நான் பல வகுப்புகளுக்கு போகத்துவாங்க நான். அதோட இந்த ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற தமிழ் மக்கள ஆதரவு எனக்கு இருந்தது. அந்த தமிழ் மக்கள்ட ஆதரவுன்றது வந்து பேர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில உறவுகள் நண்பர்கள் இருக்கணும். அவையல் வந்து என்ன பார்க்க வந்து அவையல் அட்வைஸ் அவையல் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி அதனூடாக இப்படி கதைக்கணும் இப்படி படிக்கணும்ன்ற மெதட்டுகளை சொல்லித்தந்து அதில் நான் படித்து 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 சுயமாகவே எந்த தேவைகளை நான் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் ஆளானேன் நான். இப்போ எந்த தேவையில பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஆங்கில அறிவு இருக்குது.
தமிழினியின் பிரச்சனை மற்றவர்களது பிரச்சனையிலும் சற்று வித்தியாசமானது.
எனக்கு ஆங்கிலமும் கணக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரா கிளாஸ்களுக்கு போறேன்டா கொஞ்சம் காசு கூட தேவைப்படும். ஆனா அதுக்கேற்ற காசுங்கள்ட்ட அவ்வளவு பெருசா இல்லை. எனக்கு மற்ற பாடங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா மூன்று பாடங்கள் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் இந்த மூன்றுக்கும் கட்டாயம் எனக்கு உதவி தேவை.
சுபா செல்வகுமாரை போலவே தமிழினிக்கும் ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழ் சமூகம் கை கொடுத்து உதவி செய்து அவரது மொழி குறித்த சிக்கல்களை ஓரளவாவது தீர்த்து வைக்கிறது.
எங்களோட தமிழ் ஆக்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றவே. ஆனாலும் நான் யுத்தத்துக்குள்ள இருந்து வந்ததால படிப்புல கவனப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது.
புகலிட கோரிக்கையாளருக்கு உதவி செய்பவர்களுக்கும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் மட்டுமல்ல புகலிட கோரிக்கையாளருக்கும் தனது அனுபவத்திலிருந்து சில கோரிக்கைகளை முன்வைக்கிறார் பாலா விக்கி.
முதலாவதாக வந்த புதியவர்களுடன் தொடர்ந்து பேசுவதன் மூலம் அவர்களுக்கு தன்னம்பிக்கை வளர்ப்பதற்கான சில ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய முடியும். அது நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான். இது தவிர ஒரு சிக்கலான இடத்தில் மாட்டுப்படுகிற போது, மொழி தெரியாத நிலைமை ஒன்று வருகிற போது, நிச்சயமாக ஒரு மொழிபெயர்ப்பாளர், அதுவும் சரியாக தமது பேச்சு வழக்கில் பேசுகிற ஒரு மொழிபெயர்ப்பாளர் தமக்கு தேவை என்பதை உரிமையாக அவர்கள் கேட்கலாம் என்பதையும் அவர்கள் மறக்கக்கூடாது. அவசரத்துக்கு கிடைத்தவரை வைத்துக்கொண்டு ஏதோ சமாளித்துக் கொண்டு போய்விடுவோம் என்று முயன்றவர்கள் பலர், முடிவில் சிக்கலில் மாட்டப்பட்ட செய்திகள் பல இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த விதமான தெளிவை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த பணிகளில் ஈடுபடுபவர்களும் கூட மிகவும் பொறுப்புடன் செய்வதன் மூலம் இவர்களை உரிய வழியில் சேர்க்க முடியும் என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த மொழி சம்பந்தமான விளக்கத்தை பெற வேண்டும் என்பதை இந்த புதியவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இதையும் நாங்கள் மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அதாவது உங்கள் மொழி அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பு தேடி இந்த நாட்டுக்கு வந்து இங்கு வாழுகிற நோக்கம் உங்களுக்கு இருந்தால் மொழியில் ஒரு செழுமையான அறிவு இல்லாமல் இங்கே வாழ முடியாது அல்லது உரிய முறையில் வளர முடியாது என்பதை அவர்களுக்கு தொடர்ந்து சொல்லி வருகிறோம்.
ஆங்கில மொழி ஒரு பிரச்சனையாக தொழில் இடங்களில் இருக்கலாம் என்று பாலாவிக்கு முன்ன கூறியது நேர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். கடந்த நிகழ்ச்சியில் சின்னி காந்தன் ஆங்கில மொழியை சரளமாக பேச முடியாத காரணத்தால் தான் சில சிக்கல்களை எதிர்கொண்டதாக கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
ஆங்கில மொழி எனக்கு சரளமாக பேச தெரியாதால சொந்த அனுபவம்னு எனக்கு இருக்குது. நான் ஒரு சொந்தமாக ஒரு தொழிலண்டு பார்த்துட்டு இருந்தேன் நான். இப்போ குறிப்பிட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முதல் தொலைத்தொடர்பு இணைப்பு வழங்குற சம்பந்தமான ஒரு தொழில். அப்போ நான் ஒரு பெரிய கம்பெனி, அதுக்குள்ள இன்னொரு ஒப்பந்தக்காரர், நான் அவருக்கு இரண்டாம் தர ஒப்பந்தக்காரராக வேலை செய்தேன். அப்போ எனக்கு அதில் ஒரு நிறைய பணம் எனக்கு வந்து புறம்படியாக போயிட்டது. எனக்கு மேலே இருக்கிற ஒப்பந்தக்காரோட எழுத்து மூலமான ஒப்பந்தம் ஒன்று இல்லாமல் தான் அந்த தொழிலை நாங்கள் அவங்க செய்துட்டு இருந்த. நாங்கள் 4 மாதம் செய்த வேலைக்கு எனக்கு வர வேண்டிய காசு 50,000 ஆஸ்திரேலியன் டாலர் கிட்ட எனக்கு அது பெறம்படியாக போயிட்டது.
சின்னி காந்தனுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேர்ந்ததா? மற்ற 7 புகலிட கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவில் எப்படியான தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்களால் இங்கே வேலை செய்ய முடிகிறதா என்பதை அடுத்த வாரம் பார்ப்போம்.
8 அகதிகளும் ஆஸ்திரேலியாவும். புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர். நிகழ்ச்சியாக்கம் குலசேகரம் சஞ்சயன். SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.